வெரிகாஸ் வானொலி தமிழ் பணி. இறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்க முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு புரட்டாசி திங்கள் 6ஆம் நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 மணிக்கு சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 மணிக்கு சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி:
கடன் கொடுக்கின்றவன் தனது நட்பையும் கொடுத்த பொருளையும் இழப்பது மிக சாதாரணமாகிவிட்டதே. சொன்னவர் ஸ்பர்ஜன்.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு.
செப்டம்பர் 22, 1539, சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரான குருநானக் காலமானார். 1791 டைனமோ கண்டறிந்த மைக்கேல் ஃபாரடோ பிறந்தார். 1960 மாலி நாடு சுதந்திரம் பெற்றது. 1988 இந்தியாவில் பத்திரிகை தடை சட்டத்தை கைவிடுவது என்ற அரசின் முடிவை பிரதமர் அறிவித்த தினம் இன்று.
அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருளலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் கடவுளுக்கு நேர்மையுள்ளவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. லூக்கா நற்செய்தி செல்வத்தின் பொருட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இன்று அழுத்தமாக சொல்கிறது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பாராட்டு விழா நடைபெற்றது. சாதாரண பொருள் ஒன்றை வாங்க வந்த ஒரு நபரிடம் ஒரு காரையும் படகையும் விற்ற பணியாளனின் திறமையை பாராட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட விழா அது. இது எப்படி முடியும் என்று புருவங்களை உயர்த்தி அறிந்து கொள்ள விரும்பிய சக பணியாளர்களுக்கு அந்த திறமையான பணியாளன் கூறியது. கடைக்கு வந்தவர் தூண்டிலை எடுத்து பார்த்து இது என்ன என்று என்னிடம் கேட்டார். நானோ, இதுதான் ஒருவரை பணக்காரராக்கும் கருவி. இதை கொண்டு அதிக மீன் பிடித்து வியாபாரம் செய்யலாம். ஆனால் இதனுடன் சேர்ந்து மற்ற சிறு சிறு அத்தியாவசியங்களையும் வாங்குவது நல்லது. நிறைய மீன் பிடிக்க நல்லதொரு படகு வேண்டும். மேலும் உங்கள் வீட்டிலிருந்து ஆற்றங்கரைக்கு சென்று பிடித்த மீன்களை கொண்டு வந்து விற்க நல்ல கார் வேண்டும். இதெல்லாம் வாங்கினால் நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்தி பெரும் பணக்காரர் ஆகிவிட முடியும் என்றேன். அவரும் வாங்கிவிட்டார் என்றானாம். இன்றைய உலகம் வியாபார உலகம். எதை எப்படி பேசி யாரிடம் விற்று பணம் சேர்க்க முடியும் என்பதுதான் வியாபார உலகின் ஒரே குறிக்கோள். இக்குறிக்கோளை தெளிவாக புரிந்து கொண்டு பொய்களை உண்மையாக்கி உண்மைகளை பொய்யாக்குபவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். அத்தகைய திறமையற்றவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் முன்மதியுடன் செயல்பட்ட நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் உவமையை கூறுகின்றார் இயேசு. வீட்டு பொறுப்பாளர் நேர்மையற்ற மோசடிக்காரர். இருப்பினும் தனது எதிர்காலத்தை கருதி முன்மதியுடன் செயல்பட்டார். அவர் இருளின் மகன். ஆனால் இவ்வுலக காரியங்களை பொறுத்தமட்டில் ஒளியின் மக்களை விட முன்மதியுடன் நடந்து கொண்டார். இத்தகைய முன்மதியுடன் செயல்பட்ட நேர்மையற்ற பொறுப்பாளரை பின்பற்ற வேண்டும் என்கிறார் கிறிஸ்து. அவன் செய்த காரியம் தவறு எனினும் தான் வாழ வழி தேடிக் கொண்டது போல ஒளியின் மக்களும் முன்மதியுடனும் செயல்பட்டு வாழ்வின் வழியை தேடுதல் அவசியம் என்கிறார். வாழ்வின் வழி என்பது பிறரை ஏமாற்றாமல் ஏழைகளுக்கு பகிர்ந்து தருவது. நேர்மையற்ற பணியாளன் தான் இவ்வுலகத்தில் வாழ வழி தேடிக்கொண்டான். ஒளியின் மக்கள் இவ்வுலகில் மன நிம்மதியுடனும் மறு உலகில் மகிழ்வுடனும் வாழ முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகிறார். நமது கிறிஸ்துவ வாழ்வு கோவிலோடு முடிந்து விடுவது அல்ல. அது ஒரு சமூக வாழ்வு. நீதியையும் நேர்மையையும் அடிப்படையாக கொண்ட பகிர்வு வாழ்வு. கோவிலோடு தங்களின் விசுவாச வாழ்வை அடக்கிக் கொள்ளும் ஒளியின் மக்கள் முன்மதியற்றவர்கள். கிறிஸ்துவ அறநெறிகளால் உந்தப்பட்டு நீதி, நேர்மை, பகிர்வு ஆகியவற்றை வாழ்ந்து காட்டும் ஒளியின் மக்கள் முன்மதியுடையோர். ஆகவே நாம் சமூக நீதியை நிலைநாட்டுபவர்களாகவும் ஏழைகள் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்க திருப்பாடலின் வழியாக இறைவனின் அருளை பெறுவோம்.
திருப்பாடல் 113.
நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்த உணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம், கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினர் இடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என் இனிய அன்பு இதயங்களே, இறையாசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருமுறை பணக்காரர் ஒருவர் சீக்கிய மதக்குரு குருநானக்கை தன் வீட்டில் விருந்திற்கு அழைத்தார். விருந்திற்கு வந்த குருநானக்கிடம் அப்பணக்காரர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சுட்டி காண்பித்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குருநானக் ஒன்றும் பேசவில்லை. சாப்பிட்டுவிட்டு திரும்பும்போது பணக்காரரிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக் கொண்டு அடுத்த உலகில் நாம் சந்திக்கும்போது என்னிடம் கொடுங்கள் என்றார். திகைப்படைந்த பணக்காரர், என்ன விளையாடுகிறீர்களா? குண்டூசியை எவ்வாறு இறந்த பின்பு நான் எடுத்துச் செல்ல முடியும் என்றார். அதற்கு குருநானக், ஒரு குண்டூசியை கூட நீங்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துச் செல்ல முடியாது என்பது உண்மைதான். அப்படியானால் உங்களுடைய எல்லா செல்வங்களையும் நீங்கள் சாகும்போது விட்டுவிட்டு தானே போகப் போகிறீர்கள்? அப்படியிருப்பின் செல்வத்தை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுவதுதான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றாராம். நண்பர்களே, இந்நிகழ்வில் வரும் பணக்காரர் மனநிலை போன்றுதான் இன்று ஒவ்வொரு மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செல்வத்தில் நாம் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக மனித உறவுகளை மறந்து கடவுள் நம்பிக்கையை இழந்து வாழ்கின்றோம். இன்றைய மனித வாழ்வு என்பது அறநெறியை இழந்து அசைகின்ற மரங்களாக வாழ்கின்றோம். நாம் வாழும் உலகமானது செல்வத்தின் மீதும் பணத்தின் மீதும் அநீத நம்பிக்கை வைக்கும் உலகம். பணம் பத்தும் செய்யும் என்ற கருத்துக்களை பரப்பி செல்வத்தில் மக்களை ஈடுபடச் செய்யும் உலகம். இன்றைய ஊடகங்கள் வழியாக வரும் செய்திகளும் விளம்பரங்களும் மக்களின் நுகர்வு வெறிக்கும் பேராசைக்கும் தீனி போடும் வகையில் அமைந்திருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. ஒரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களில் பயணம் செய்யும்போது சாலையின் 2 பக்கங்களிலும் அறிவிப்பு பலகைகளில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது, ஒலி எழுப்பவும், மெதுவாக செல்லவும், முந்த வேண்டாம் என்ற பல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்து யாரும் எரிச்சலோ கோபமோ அடைவதில்லை. காரணம், அவை நமது பாதுகாப்புக்காக என்பதுதான். அதேபோன்றுதான் நாமும் நமது வாழ்வில் மனிதர்கள் மூலம் செல்வத்தை பெறுவதை விட செல்வத்தின் மூலம் மனித உறவுகளை பெற கடவுளின் அருளை நமதாக்கிக் கொள்ள செல்வத்தின் மட்டில் விழிப்பாயிருக்க இன்றைய சிந்தனைக்கான வாசகங்கள் நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றன. 2 நிலைகளிலே நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்படுகிறோம். 1, நாம் உணர வேண்டியது மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை பெருக்கும் செயல். அதாவது, இன்று முதலாளிகளும் செல்வம் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் செல்வத்தை மட்டுமே வாழ்வின் நோக்கமாக கொண்டவர்கள் வாழ்வில் பின்தங்கிய மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாதி என்பதே இவர்களின் குறிக்கோள். இந்த ஒரு செயல்பாட்டை முதல் வாசகம் மூலம் ஆமோஸ் இறைவாக்கினர் வெளிப்படுத்துகிறார். இவர்கள் தங்களை விட செல்வத்தில் அந்தஸ்தில் பின்தங்கிய ஏழை எளிய மக்களை மனிதர்களாக அல்ல, இயந்திரங்களாக பார்ப்பதுதான் இன்றைய நிலை. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் என்ற எச்சரிக்கையை நமக்கு தருகிறது. இரண்டாவது, நாம் செய்ய வேண்டியது மேற்கூறிய சிந்தனைக்கு எதிராக செயல்படுவது. அதாவது, செல்வத்தை பயன்படுத்தி மனித உறவுகளை, மனித நேயத்தை சம்பாதிப்பது. இயேசு கூறுவது இதுதான், செல்வத்தை கொண்டு உங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு கருத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நிக்கோஸ் கசஞ்சாகெஸ் என்பவர் இயேசுவின் கடைசி சோதனை என்ற புத்தகத்தை எழுதியவர். தன் வாழ்வில் நடந்த நிகழ்வு ஒன்றை இவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு நாள் ஒரு தெரு வழியே சென்று கொண்டிருந்த போது வழியில் நின்று கொண்டிருந்த அவருக்கு அறிமுகமில்லாத மூதாட்டி ஒருவர் அவரை அழைத்து அவரிடம் இரண்டு பழங்களை கொடுத்தார். ஆச்சரியமடைந்த நிக்கோஸ், உங்களுக்கு என்னை ஏற்கனவே தெரியுமா என்று கேட்டபோது அந்த மூதாட்டி, உனக்கு இரண்டு பழங்கள் கொடுப்பதற்கு கூட நான் உன்னை தெரிந்து வைத்திருக்க வேண்டுமா? நீ மனிதன் என்ற ஒரு காரணம் மட்டும் போதாதா என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். பொருளை விட மனிதம் பல மடங்கு மேலானது என்ற மனநிலையோடு செயல்பட்ட அந்த மூதாட்டியின் மனநிலையைப் போல், செல்வம் முக்கியமல்ல, மனிதர்கள் வழியே கிடைக்கும் உறவே முக்கியமானது என்று எண்ணி, செல்வத்தை பயன்படுத்தி நண்பர்களை சம்பாதித்த வீட்டு பொறுப்பாளனின் மனநிலையைப் போல் நமது மனநிலையும் மாற சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களை இந்நாள் வரையிலும் படைத்து எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீரே. அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மனிதர்களாகி எங்களை படைத்து அப்படியே விட்டு விடாமல் எங்களுடைய வாழ்க்கை முழுமை பெற, எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகளை நீர் தந்திருக்கிறீர், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு என்பது இந்த செல்வங்களில் அல்ல, இந்த உலக பொருட்களில் அல்ல, மாறாக உம்மிலே நிலைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையில் நீர் தருகின்ற விழுமியங்களை எங்களுடைய வாழ்வின் மையமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது கிடைக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். எனவே எங்களுடைய வாழ்வு இந்த வசதி வாய்ப்புகளை மையப்படுத்தி இருக்காமல், நீர் வெளிப்படுகின்ற அந்த மனிதர்களிலே மனித உறவுகளை நாங்கள் சம்பாதிக்கின்றவர்களாக வாழ அருள் புரியும். என்னாலும் மனித நேயங்களை, மனிதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அருள் புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்தில் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமேன்.
சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா, உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பணி போல் கரையும், பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பணி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும், கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா.
வெரிதாஸ் தமிழ் பணி, திருச்சபை செய்திகள். மேலான பதவிகளை பற்றி கனவு கண்டு தற்போதைய பணியை நிறைவின்றி செய்யக்கூடாத திருத்தந்தை பிரான்சிஸ். மக்களின் ஆயர்களாக நம்மை நாமே நியமித்துக் கொள்வதில்லை, மாறாக இந்த நியமனம் கிறிஸ்து நமக்கு வழங்கும் ஒரு கொடை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். இவ்வாண்டு புதிதாக பொறுப்பேற்ற லத்தீன் மற்றும் கீழை வழிபாட்டு முறைகளை சார்ந்த 120 கத்தோலிக்க ஆயர்கள் வத்திக்கானில் மேற்கொண்ட ஒரு கூட்டத்தின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை திருப்பிடத்தில் இவ்வியாழன் காலை சந்தித்த போது அவர்களிடம் ஆயர்கள் பணியை குறித்து 3 கருத்துக்களை திருத்தந்தை எடுத்துரைத்தார். தாங்கள் ஏற்றுள்ள பொறுப்பை தாராள மனதுடன் நிறைவேற்றுவது, மந்தையுடன் இணைந்து நடப்பது, மக்களுடன் தங்குவது என்ற 3 கருத்துக்கள் ஆயர்களின் அழைப்பில் அடங்கியுள்ள அடிப்படை உண்மைகள் என்று திருத்தந்தை கூறினார். மந்தையுடன் இணைந்து நடப்பது என்ற கருத்தை திருத்தந்தை விளக்கிய பொழுது மறைமாவட்டத்தில் உழைக்கும் அருள் பணியாளர்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களுடைய கடினமான சூழல்களை புரிந்து கொள்ளவும் ஆயர்களின் ஒரு முக்கிய கடமை என்பதை வலியுறுத்தினார். மக்களுடன் தங்குவது என்ற கருத்தை எடுத்துரைத்த பொழுது தங்களுக்கு வழங்கப்பட்ட மறை மாவட்டங்களில் மக்களுடன் முழு நேரமும் தங்கியிருப்பதில் ஆயர்கள் நிறைவு காண வேண்டும் என்றும் அவர்களுடைய தற்போதைய நிலையை விட மேலான பதவிகளை பற்றி கனவு கண்டு தற்போதைய பணியை நிறைவின்றி செய்யக்கூடாது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவுறுத்தினார். ஆயர்கள் திருப்பிட பேராயத்தின் தலைவர் கர்தினால் மார்க் கியூலெட், கீழை வழிபாட்டு முறை திருப்பிட பேராயத்தின் தலைவர் லெனால்டோ சாண்டி மற்றும் மணிலா பேராய கர்தினால் ஆகியோர் புதிய ஆயர்களோடு திருத்தந்தையை சந்தித்தனர். லித்துவேனிய பிரதமர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் சந்திப்பு. இவ்வியாழன் காலை உரோம் நேரம் 11 அளவில் லித்துவேனிய பிரதமர் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார். இரு தலைவர்களுக்கும் இடையேயான இச்சந்திப்பு அரை மணி நேரம் நீடித்தது. அதன்பின் பிரதமர் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் தர்சிசியோ பெர்தானே அவர்களையும் பன்னாட்டு உறவினர்களின் திருப்பீட செயலாளர் பேராயர் டொமினிக் மம்பேத்ரி அவர்களையும் சந்தித்து உரையாடினார். இச்சந்திப்புகளின் போது லித்துவேனியாவுக்கும் திருப்பீடத்திற்கும் இடையே நிலவும் நல்லுறவு குறித்தும் கல்வி, சமுதாய மேம்பாடு ஆகியவைகளில் இவ்விரு தரப்பினருக்கும் எவ்வகையில் இன்னும் இணைந்து செயலாற்ற முடியும் என்பது குறித்தும் பேசப்பட்டது. குடும்பங்களுக்கான ஆதரவு மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகள் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துதல் போன்றவைகளில் திரு அவையின் அர்ப்பணம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிப்பு அவையின் தலைமை பொறுப்பை தற்போது லித்துவேனிய குடியரசு மேற்கொண்டிருப்பதால் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியதில் ஐரோப்பாவின் பங்கு, குறிப்பாக சிரியாவில் அரசியல் தீர்வு, பேச்சுவார்த்தைகள் மூலம் காணப்பட வேண்டியதன் அவசியம் ஆகியவை குறித்து இச்சந்திப்புகளின் பொழுது விவாதிக்கப்பட்டது. சுமூகமான தேர்தல் குறித்தே எதிர்பார்ப்பு இருப்பதாக நெதர்லாந்து தூதரிடம் யாழ்ப்பாண ஆயர், வடக்கு மாநில அவை தேர்தல் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் நடைபெற வேண்டும் என்பதே தமிழர்களுடைய விருப்பமாக உள்ளதால் தேர்தல் விடயங்களில் ராணுவத்தின் தலையீட்டை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது என்றார் யாழ்ப்பாணாயர் தாமஸ் சவுந்தரநாயகம். வடக்கு மாநில அவை தேர்தல் குறித்த நில விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இத்திங்களன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த நெதர்லாந்து தூதுவர் லூயிஸ் WM பெர் அவர்களுடன் தேர்தல் நிலவரம் மற்றும் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கலந்துரையாடிய ஆயர், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான தேர்தலாகும் என்றார். மக்களின் வாக்களிப்பு வீதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்த யாழ்ப்பாண ஆயர் சவுந்தரநாயகம் தேவையற்ற தலையீடுகள் தொடர்ந்தால் தேர்தல் தொடர்பான மக்களின் ஆர்வம் குறையும் என்ற கவலையையும் வெளியிட்டார். 20 அருள் பணியாளர்கள் குருத்துவ பணியின் 25 ஆண்டுகள் நிறைவுக்கு திருத்தந்தையின் வாழ்த்து. அருள் பணியாளர் நிலையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்யும் இத்தருணம் இப்பணியில் இன்னும் ஆழமான ஈடுபாட்டையும் அர்ப்பணிப்பையும் உருவாக்கும் தருணமாக அமையட்டும் என்று 20 அருள் பணியாளர்களிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். தென்கொரியாவின் செயோல் உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த 20 அருள் பணியாளர்கள் தங்கள் குருத்துவ பணியின் 25 ஆண்டுகள் நிறைவை இத்திங்களன்று கொண்டாடியதையொட்டி அவர்களுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பிய திருத்தந்தை வெள்ளி விழா காணும் நாயகர்களையும் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்த்துவதாக கூறினார். திருத்தந்தையின் பெயரால் திருப்பீட செயலர் கர்தினால் தர்சிசியோ பெர்தானோ அவர்கள், செயோல் பேராயர் ஆண்ட்ரூ எம் சோ அவர்களுக்கு அனுப்பியுள்ள இந்த வாழ்த்து தந்தியில் அன்னை மரியா மற்றும் கொரியா மறைசாட்சிகளின் பரிந்துரைகளால் அருள் பணியாளர்களின் அனைத்து பணிகளும் இன்னும் அதிகம் பலன் தரும் என்றும் திருத்தந்தை வாழ்த்தியுள்ளார். கடத்தி செல்லப்பட்டோர் விடுவிக்கப்பட பிலிப்பைன்ஸ் ஆயர்கள் வேண்டுகோள். பிலிப்பைன்ஸ் அரசுடனான மோதலில் பொதுமக்களை பிணைய கைதிகளாக எடுத்து சென்று தற்காப்பு ஆயுதங்களாக பயன்படுத்தும் தீவிரவாதிகளின் செயல் குறித்து தங்கள் வன்மையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். தீவிரவாதிகளால் பிலிப்பைன்ஸின் ஜாம்போகா பகுதியில் கடத்தி வைக்கப்பட்டுள்ள மக்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அழைப்பை முன்வைத்துள்ள ஆயர்கள் அரசுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வருமாறு தீவிரவாதிகளை விண்ணப்பித்துள்ளனர். கடந்த வியாழனன்று தீவிரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்ட 100 அதிகமான மக்களுள் அருள்பணி மைக்கேல் மட்டுமே இவ்வெள்ளியன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். மெக்சிகோ புயல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள அனுதாப தந்தி. கடந்த சில நாட்களாக மெக்சிகோவில் வீசி வரும் புயல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு தன் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்தியொன்றை அனுப்பியுள்ளார். திருத்தந்தையின் சார்பில் திருப்பீட செயலர் கர்தினால் தர்சிசியோ பெர்தானோ அவர்கள், மெக்சிகோ ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் ஜோஸ் பிரான்சிஸ்கோ அவர்களுக்கு அனுப்பியுள்ள இத்தந்தியில் புயலால் உயிரிழந்தவர்களுக்கு தன் ஜபங்களையும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்தோருக்கு ஆறுதலையும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. இன்கிரிட் மற்றும் மேன்வல் என்ற இரு புயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கியதால் இதுவரை 80 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மேலும் 58 பேர் காணாமற் போயுள்ளனர் என்றும் ஊடகங்கள் கூறுகின்றன. இவ்விரு புயல்களால் பாதிக்கப்பட்டோரையும் துயர்துடைப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதையும் அன்னை மரியாவின் பாதுகாவலில் ஒப்படைப்பதாக கூறிய திருத்தந்தை அனைவருக்கும் தன் ஜபங்களையும் ஆசிரையும் அனுப்புவதாக இத்தந்தியில் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய திருச்சபை செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சகோதரன் எட்வர்ட்.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6164, லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வெரிதாஸ் தமிழ் பணி, சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வெரிதாஸ் தமிழ் பணி நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின் மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட் சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லெட்.